ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம பரப்ரம்மணே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிவன்ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்ர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்ர ஏவ ஏகோ மந்திரஹ தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஸ்ரீமத் பாகவத சாரத்தின் மூன்றாவது ஸ்கந்தத்தில் 48வது அத்தியாயத்தை தொடர்ச்சியாக அஷ்டாங்க யோகம் பற்றியும் 49வது அத்தியாயமாக உபதேசமும் தெளிவும் பற்றியும் பார்க்கலாம். அஷ்டாங்க யோகம் இது 8 படிகளை கொண்டது. யமம் அகிம்சை சத்தியம் திருடாமை பிரம்மச்சரியம் பிறன் பொருளை ஆசைப்படாமை போன்ற பண்புகளை கடைபிடித்தல். 2 நியமம் ஸ்நானம் சந்தோஷம் தவம் நல்ல நூல்கள் கற்பது பகவத் பக்தி ஆகியவை. 3 ஆசனம் யம நியமங்களை கடைபிடித்து சுகாசனம் பத்மாசனம் ஸ்வஸ்திகாசனம் போன்ற ஆசனங்களை பயிற்சி செய்வது. 4 பிராணாயாமம் இடா பிங்களா என்னும் நாசித்வார நாடிகள் வழியாக சுவாசத்தை பூரக வெளிக்காற்றை உள்ளே இழுத்தல். கும்பகம் காற்றை உள்ளே அடக்கி நிறுத்துதல். ரேச்சகம் நிறுத்திய காற்றை வெளியே விடுதல். இந்த 3 வகையான பிராணாயாமத்தை செய்வது. 5 பிரத்யாகாரம் வாத பித்த ஸ்லேஷ்மங்கள் நீங்க பெற்று சுத்தி அடைந்த உடலும் மனமும் கொண்டு நினைவில் எழும் எண்ணங்களை அதனதன் இந்திரியங்களில் செலுத்தாமல் சித்தத்திலேயே உள்முகப்படுத்துவதே பிரத்யாகாரம் எனப்படும். 6 தாரணை உள்முகப்படுத்திய சித்தம் மறுபடி இந்திரியங்கள் மூலம் வெளியே செல்லாதபடி கட்டுப்படுத்தி மனதை அமைதியடைய செய்வது தாரணையாகும். 7 தியானம் கட்டுப்படுத்தப்பட்ட மனதில் பேரெழில் பொய்கியாக விளங்கும் பகவானின் திருமேனியை திருவடி முதல் திருமுடி வரை அங்கம் அங்கமாகவோ மொத்த உருவமாகவோ ஆழ்ந்து சிந்திப்பதே தியானம் எனப்படும். 8 சமாதி பகவத் தியானத்தில் நீண்ட நேரம் திளைத்து முன்னேற பகவத் ஸ்வரூபத்தில் ஆத்மாவை தரிசிப்பதே சமாதி என்ற கடைசி படியாகும். பகவானின் சமஸ்த கல்யாண குணங்களையும் லீலைகளையும் கேட்பதாலும் கீர்த்தனம் செய்வதாலும் பிறரை கேட்கச் செய்வதாலும் வாசிப்பதாலும் உத்தமமான பக்தி ஏற்படுகிறது. அந்த பக்தியே சம்சாரமாகிற கடலை தாண்டுவிக்க கூடியது. இது முற்றிலும் சத்தியம் சத்தியம் புன சத்தியம். அப்பொழுது தேவஹூதி, ஹே பிரபோ, தேவரீருடைய உபதேசத்தினால் ஆழ்ந்த பகவத் பக்தி ஏற்பட வேண்டியது பிரயோஜனம். பக்தி யோகத்தை பற்றியும் தேவரீர் அடியேனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அம்மா, பக்தி யோகத்தை அதன் தன்மையால் அனுஷ்டிக்கும் முறைகளால் பலபடியாக அறிகிறார்கள். லோகோ பின்னருச்சிகி என்றபடி மனிதர்களின் வேறுபட்ட விருப்பத்தால் அபிப்பிராயமும் மாறுபடுகிறது. சப்தாதி விஷய சுகங்கள் புகழ் செல்வம் இவற்றை கருதி என்னிடம் பக்தி செலுத்துபவன் இராஜச குணம் கொண்டவனாகிறான். தன் அனைத்து கர்மாக்களையும் என்னிடம் அர்ப்பணித்து என்னிடம் பக்தி செலுத்துபவன் சாத்வீகன் எனப்படுகிறான். என்னுடைய ஸ்வரூப ரூப குண விசேஷங்களை கேட்ட மாத்திரத்தில் என்னிடம் கங்கா பிரவாகம் போல் இடைவிடாது பலனை கருதாது மன ஒருமைப்பாட்டுடன் கொள்ளும் ஈடுபாடே உயர்ந்த பக்தியாகிறது. இதுவே பக்தியோகத்தின் லட்சணமாகும். மங்களமான என் தாயே, அச்சேதனங்களை காட்டிலும் சேதனங்கள் சிறந்தவை. அந்த சேதனங்களிலும் ஆறறிவு கொண்ட மனிதர்கள் சிறந்தவர்கள். மனிதர்களிலும் பண்புடன் கூடிய ஞானத்துடன் தன் வர்ணாசிரம தர்மங்களை சரிவர அனுஷ்டித்து பிறருக்கும் நல்வழி காட்டும் அந்தணன் சிறந்தவன். அவர்களை விட வேதங்களின் பொருள் உணர்ந்தவன் சிறந்தவன். அவனை காட்டிலும் பிறருக்கு ஏற்படும் சாஸ்திர ஐயங்களை போக்குபவன் சிறந்தவன். இவர்கள் அனைவரையும் காட்டிலும் சகலவிதமான ஆசைகளையும் போக்கியவன் மேலான உயர்ந்தவன். சர்வசக்தனான பகவானே அனைத்துயிர்களிலும் உரைகிறான் என்று உணர்ந்து அவரிடத்தில் அன்பு மதிப்பு பக்தி உடையவனாக வணங்க வேண்டும். தாயே, இப்படி அஷ்டாங்க யோகமும் பக்தி யோகமும் உனக்கு உபதேசித்தேன். இவற்றில் ஒன்றை பற்றினால் பரமபுருஷனை அடைவது திண்டம். அம்மா, கால தத்துவம் மிகவும் ஆச்சரியமானது. பிரம்மாதி தேவர்கள் முதல் புழு பூச்சிகள் வரை அனைத்து ஜீவராசிகளும் காலத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அதாவது அனைத்திற்கும் அழிவு நிச்சயம். இத்தகைய காலமானது யஜ்ஞங்களின் அதிபதியான விஷ்ணுவே ஆகும். இந்த காலமானது வேண்டுதல் வேண்டாமை பகை நட்பு என்று எந்த பாரபட்சமும் இல்லாமல் நோய் ரூபம் கொண்டு அழிக்கிறது. இந்த கால தத்துவத்தை அறிந்து கொள்வதால் ஆதி அந்தமில்லாத பகவானுடைய மகிமையை அறிந்து கொள்ளலாம். இந்த உபதேசத்தினால் பெற்ற தெளிவு பற்றி பேசுகிறோம். தாயின் முகத்தில் தெரிந்த சந்தேக குறிப்பை கண்டு கபிலர் மேலும் விளக்குகிறார். தாயே, காலத்தின் வசப்பட்டு மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து உடன்றாலும் மக்கள் காலத்தின் வன்மையை புரிந்து கொள்வதே இல்லை. தாசபூத சதா சர்வேகே ஆத்மான பரமாத்மனக என்றபடி ஆத்மாவின் இயற்கையான ஸ்வரூபத்தை அறியாமல் நிலையில்லாததான தேக சம்பந்தத்தை உடைய மனைவி, மக்கள், வீடு, தோட்டம், செல்வம் முதலியவைகளை நிலையானவை என்று நினைத்து குடும்பத்தையே போஷிக்கிறான். இவ்வுலகில் எந்த ஒரு பிறவி எடுத்தாலும் அதிலேயே ஒருவித சுகத்தை உண்டாக்கி கொண்டு அதிலேயே திளைக்கிறான். வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது என்றபடி எந்த ஒரு ஈன பிறவி ஆனாலும் அதில் உழல்வதிலேயே திருப்தி அடைகிறானே தவிர வைராக்கியம் கொள்ள முயற்சிப்பதில்லை. மாதர் இன்பத்தில் மூழ்கி மழலை சொற்களுக்கு வசப்பட்டு ஏதோ ஒரு முறையில் செல்வத்தை சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றுவதிலேயே அமிழ்ந்து விடுகிறான். பின்பு வயது முதிர்ந்த காலத்தில் குடியானவன் காளை மாட்டை போஷிப்பதில் கவனம் செலுத்தாதது போல மனைவி மக்களால் அசட்டை செய்யப்படுகிறான். இப்படி குடும்ப பந்தத்திலேயே ஈடுபட்டு புலன்களை அடக்க முடியாமல் வாழ்ந்தவன் ஒரு நாள் இறக்கும் தருவாயில் தானடைந்த ஏமாற்றம், அவமானம், தோல்விகளை நினைத்து வேதனைப்படுகிறான். பகவானிடம் பக்தி என்னும் நினைவே வராமல் மரித்த ஜீவன் நரகத்தில் புகுந்து தன் பாப கர்மங்களுக்கு உண்டான பலவித தண்டனைகளையும் அனுபவித்து பின் மறுபடியும் ஒரு பெண்மணி வயிற்றில் கருவாக தோன்றுகிறான். தாயின் கர்ப்பத்திலேயே பலவித கஷ்டங்களை அனுபவித்து ஏழாம் மாதம் ஞானத்தை பெற்று இனி இப்படி கர்ப்பவாசமே ஏற்படக்கூடாது என்று உணர்ந்து கர்ப்பத்திலேயே கைகளை கூப்பியவாறு, ஹே பிரபோ, துக்கமே நிறைந்திருக்கும் இந்த கர்ப்பத்திலிருந்து நான் வெளிவர விரும்பவில்லை. அப்படி வெளிவந்தாலும் உம்முடைய மாயை என்னை வந்தடைந்து மறுபடி சம்சார சக்கரத்திலேயே உழல வைக்கும். ஆகையால் பகவானே, மறுபடி எனக்கு கர்ப்பவாசம் ஏற்படாமல் இருக்க சதா சர்வ காலமும் உமது திருவடிகளை தியானிப்பவனாகி உம்மை வந்தடையும்படி அருள் புரிய வேண்டும் என்று சிசு பிரார்த்திக்கிறது. இப்படி சிசு துதித்துக் கொண்டிருக்க 10வது மாதமும் வந்து குழந்தைக்கு அந்த பகவத் ஞானம் மறைக்கப்பட்டு விபரீத அறிவும் உண்டாகி பூமியில் ஜனிக்கிறான். ஐயோ, இப்படி உலகில் பிறந்து விட்டோமே என்று வருந்தி அழும் குழந்தையின் அழுகுரலை கேட்டு அங்கு சூழ்ந்துள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். என்னே ஆச்சரியம்! இப்படி பூலோகத்தில் பிறந்து தானாக தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியாமல் துர்நாற்றம், அழுக்கு முதலியவைகளுடன் தாயை சார்ந்தே வாழ வேண்டிய நிலை. சிரமம் நிறைந்த பாலப்பருவம், காளை பருவம், பிறகு மறுபடியும் காம வலையில் சிக்கி மனைவி, குடும்பம் என்று பல ஜென்மங்கள் எடுத்து அவஸ்தைப்படுகிறான். ஒவ்வொரு பிறவியிலும் வேறு வேறு சரீரம், வேறு வேறு தாய் தந்தை என்று ஓயாமல் தன் கர்ம பலன்களை அனுபவித்துக் கொண்டு மேலும் மேலும் கர்மங்களை செய்து கொண்டே இருக்கிறான். சரீரம் ஓய்ந்து சக்தியற்ற நிலையில் செயல்பட முடியாமல் போகும் பொழுது மரணமும் மறுபடி வேறு சரீரம் சக்தி பெற்று புதிய பிறவி என்ற ஜனனமும் ஏற்படுகிறது. தன் புத்திரன் கபிலர் உபதேசத்தை கேட்டு மனம் மகிழ்ந்து தேவகூதி அவரை வலம் வந்து வணங்கி கொண்டாடினாள். தாயே, நல்ல சத்சங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு பக்தி மார்க்கத்தை பற்றி மேலான கதியை விரும்பி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து உயர்ந்த கதியை அடைவதே சிறந்தது என்று தாயின் மனதில் ஆழமாக பதியும்படி எடுத்துரைத்து தாயிடம் விடைபெற்று கொண்டு கிளம்பினார். தேவகூதியும் தன் ஆசிரமத்திற்கு திரும்பி கபிலரின் உபதேசத்தை கடைபிடித்து உயர்ந்த கதியை அடைந்தாள். இத்துடன் 3வது ஸ்கந்தம் முடிவு பெற்றது. நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி. அடியேன் வசந்தா ஸ்ரீனிவாசன்.